வாரம் ஒரு அலசல், மோதல்களுக்கு முடிவு கட்டுவோம்.
நசுங்கின நாள் போதும், நாமும் ஒன்னா சேர்ந்திடணும். பொசுங்கின பொழுது போதும் போதும், புரட்சி பாதையில் புறப்படணும். நசுங்கின நாள் போதும், நாமும்.
ஈராக்கில் அமெரிக்க படைகள் போரிட்டுக் கொண்டிருந்த சமயம் அது. ஒரு நாள் இரவில் எனது மேல் அதிகாரிகள் என்னை எழுப்பி, உனது தலைமையில் உள்ள வீரர்களில் திறமையான சிலரை ஒன்று திரட்டு என்றார்கள். ஏன், நாங்கள் எங்கே போகின்றோம் என்று கேட்டேன். அதை பற்றி கவலை வேண்டாம், அந்த வாகனத்தில் ஏறுங்கள் என்றார்கள். நாங்கள் 3 இராணுவ கூடாரங்களை கடந்து சென்றோம். அங்கே சாலையில் 6 அமெரிக்க படை வீரர்களின் உடல்கள் சிதறி கிடந்தன. நீங்கள் இன்று இரவில் படை வீரர்களின் சடலங்களை சேகரிக்க வேண்டும் என்றார்கள். மனது வலித்தது. நாங்கள் துண்டு துண்டாக கிடந்த உடல்களை சேகரித்து பைகளில் வைத்தோம். பின்னர் எங்கள் கூடாரத்திற்கு திரும்பினோம். அடுத்த நாள் காலையில் மீண்டும் இவ்வாறே நடந்தது. ஒரே நாளில் 4 பேரை நான் சுட்டேன். படைவீரன் என்றால் இதுதான் வேலை. அமெரிக்க வீரர்கள், எதிரிகளின் படைவீரர்கள் என பல சடலங்களை நான் சேகரித்தேன். இதனால் PTSD என்ற ஒரு கொடூர நிகழ்வை பார்ப்பதாலோ அல்லது அதை அனுபவிப்பதாலோ ஏற்படும் மனநல பாதிப்பு நோயால் தாக்கப்பட்டேன். நாட்டுக்கு அனுப்பப்பட்டேன், சிகிச்சை பெற்றேன். நீ சரியாகிவிட்டாய், மீண்டும் ஈராக் செல் என்றார்கள். ஈராக்கில் ஒரு நாள் இரவில் 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம் சோதனை சாவடியை கடக்க முயன்ற போது முழு குடும்பத்தையுமே சுட்டோம். அதில் 13 வயது குழந்தையும் தாயும் மட்டுமே பிழைத்தனர். பின்னர் அந்த இடத்தை பார்த்தபோது நான் சுட்டதில் உயிருக்கு போராடிய 8 வயது சிறுமியை காப்பாற்ற முயற்சித்தேன், பலனில்லை. மீண்டும் PTSD நோயால் பாதிக்கப்பட்டேன். இப்போது எனது மனைவி மற்றொரு ஆணை தேடிவிட்டார். திருமண முறிவும் பெற்றுவிட்டேன். இரவில் தூங்குவதற்கு தூக்க மாத்திரை எடுக்கின்றேன். அளவுக்கு அதிகமாக மதுபானம் அருந்துகின்றேன்.
அன்பு நெஞ்சங்களே, ஈராக்கில் 2003 மற்றும் 2005 ஆண்டுகளில் போரிட்ட அமெரிக்க படைவீரர் மைக்கேல் காஸ் என்பவரின் பகிர்வு இது. 7 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றியுள்ள இவரை போன்று போர் முனைகளில் பணியாற்றிய மற்றும் பணியாற்றும் வீரர்களின் அனுபவங்களை கேட்டால் நமது நெஞ்சு பொறுக்காது. நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசின் என்ற இதழ் 2004 வெளியிட்ட தகவலின்படி, ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தானிற்கு ஏறத்தாழ 14 லட்சம் இராணுவ பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். ஈராக்கில் 86 விழுக்காட்டு படைவீரர்கள் யாராவது ஒருவர் கடுமையாய் காயமடைந்ததை அல்லது கொல்லப்பட்டதை பார்த்திருக்கின்றனர். ஏறத்தாழ 77 விழுக்காட்டு படைவீரர்கள் எதிரிகளை சுட்டுள்ளனர். 75 விழுக்காட்டு படைவீரர்கள் சிறாரும் பெண்களும் உயிருக்கு போராடியதை பார்த்தபோதிலும் எவ்வித உதவியும் செய்ய முடியாத நிலையில் இருந்திருக்கின்றனர். 28 விழுக்காட்டு படைவீரர்கள் அப்பாவி மக்களின் இறப்புக்கு பொறுப்பேற்கின்றனர். 51 விழுக்காட்டு படைவீரர்கள் இறந்த மனித உடல்களை சேகரித்துள்ளனர். ஈராக்கிலிருந்து திரும்பிய படைவீரர்களில் 1/5 PTSD எனப்படும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
அன்பர்களே, ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் ஏற்கனவே இடம்பெற்ற போரின் நிலை இதுவென்றால், இக்காலத்தில் சிரியாவில் இடம்பெறும் போர் பற்றியோ 2,70,00,000 சோவியத் யூனியன் மக்கள் உட்பட உலகில் 5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் பலியாகிய 2 உலகப் போரை பற்றியோ சொல்லவே தேவையில்லை. அனைத்து கண்டங்களிலும் 30 மேற்பட்ட நாடுகள் நேரடியாக ஈடுபட்ட இந்த 2 உலகப் போர் வார்த்தையால் சொல்ல முடியாத கடும் துன்பங்களை கொணர்ந்தது. உலகில் நடந்த மற்றும் நடக்கும் போர்களை பற்றி எழுதி கொண்டிருக்கும் போது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. அந்த விமானம் புறப்படுவதற்கு சற்று முன்னதாக ஒருவரின் இருக்கையை சுற்றி 15 இராணுவ வீரர்கள் வந்து அமர்ந்தனர். அவர்கள் எல்லை பாதுகாப்பு பணிக்கு செல்வதற்காக ஆக்ராவில் 2 பயிற்சிக்கு செல்பவர்கள். விமானம் புறப்பட்ட 1 மணி நேரத்தில் மதிய உணவு தயார் என்று அறிவிக்கப்பட்டது. சரி, உணவு வாங்கலாம் என்று இந்த பயணி தனது பர்ஸை எடுத்தபோது, நீ சாப்பாடு வாங்கலையா? இல்லை, இங்கே விலை அதிகம், என்னால் அவ்வளவு காசு கொடுக்க முடியாது. 3 மணி நேரம் போனா டெல்லி வந்துடும், அங்கே விலக்குறைவு, அங்கே உண்ணலாம் என்று அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்த இராணுவ வீரர்கள் பேசிக்கொண்டதை கேட்டார். இவர் விமான பணிப்பெண்ணிடம் அந்த 15 பேருக்கான பணத்தை கொடுத்து உணவு கொடுக்க சொன்னார். அந்த பணிப்பெண் கண்களில் நீர் மல்க, இது கார்கிலில் இருக்கும் எனது சகோதரனுக்கும் சேர்த்து என்றார். பின்னர் இந்த மனிதருக்கு பாராட்டும் உதவிகளும் கிடைத்துள்ளன. அன்பர்களே, நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கு செல்லும் வீரர்களுக்கு சாப்பிடுவதற்கு கையில் போதுமான காசு இல்லை என்று கேட்கும்போது உங்கள் மனது நிச்சயம் கனத்திருக்கும்.
அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் படைவீரர்கள் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் மே 9 இத்திங்களன்று 2ஆம் உலகப் போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் மற்றும் அவர்களோடு ஒப்புரவாகும் உலக நாளை கடைபிடிக்கின்றோம். 1945 மே 8 ஐரோப்பாவில் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்தது. அந்த வெற்றியை ரஷ்யாவில் மே 9 உலகத் தலைவர்கள் சிறப்பித்தனர். போரின் வடுக்களிலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்றவும், புதிய அச்சுறுத்தல்களையும் சவால்களையும் ஒன்றிணைந்து எதிர்கொள்ளவும், பிரச்சினைகள் அமைதியான வழிகளில் தீர்க்கப்படவும் வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொது அவை இந்த உலக நாளை 2004 உருவாக்கியது. இந்த நாளை மே 8 அல்லது 9 கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொண்டது. இதன்படி 2ஆம் உலகப் போர் முடிந்த 71வது ஆண்டு நினைவு தினம் இந்தியா முழுவதும் இஞ்ஞாயிறன்று கடைபிடிக்கப்பட்டது.
உலகில் ஆயுத மோதல்கள் இன்னும் நின்றபாடில்லை. 2000 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடிய இரு கண்டம்விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை கடந்த புதன்கிழமையன்று ஈரான் பரிசோதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாக்தாத்தின் சுற்றுவட்டார பகுதிகளில் இஞ்ஞாயிறன்று இடம்பெற்ற பல குண்டுவெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது 12 கொல்லப்பட்டுள்ளதோடு 43 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மட்டுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் யுன் கூறியுள்ளார்.
அன்பர்களே, உலகப்போரில் பலியானவர்களை நினைவு கூறும் இந்நாளில் அப்பாவி மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பல்வேறு போர்களுக்கு முடிவும் தீர்வும் காண வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம். தமிழகத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சொற்போரில் ஈடுபட்டு ஓட்டுப்பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் இப்போது இந்தியாவில் விசாரணையில் இருக்கின்ற ஊழல்களின் மொத்த கணக்கின் தொகையை வாசிக்கும் போதே மூச்சு வாங்குகின்றது.
அன்பர்களே, இந்தியாவின் மிகப்பெரிய பலம் இளையோர்தான். இவர்கள் இந்திய மக்கள் தொகையில் ஏறத்தாழ 50 என்பது ஒரு பெரிய வரம். எனவே நாட்டின் மாநிலத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தேர்தல்களில் இளையோர் சக்தி இந்தியாவின் சக்தியாக வீறுகொண்டு எழுந்து அரசியல் தலைவர்களுக்கு இடையே நடக்கும் மோதல்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது பொதுநலன் விரும்பிகளின் எதிர்பார்ப்பு. இந்த அரசியல் போர்களுக்குள் சிக்கண்டுள்ள தொண்டர்படைக்கு விழிப்புணர்வு ஊட்டி இவற்றிற்கு பலியாகும் ஏழைகளின் வாழ்வில் விளக்கேற்றுவார்களாக இளையோர். இளையோரே, உங்களுக்குத்தான் முகநூல் வாட்ஸ்அப் என்று பலது இருக்கின்றதே. தமிழக வெள்ளத்தின் போது செயல்பட்டது போல இப்போதும் செயல்படுங்கள்.
பூக்கட்டும் சூரிய பூக்கள், வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள், பரவட்டும் நீதியின் வாசம், நெஞ்சை நிறைக்கட்டும் உரிமையின் சுவாசம், பரவட்டும் நீதியின் வாசம், நெஞ்சை நிறைக்கட்டும் உரிமையின் சுவாசம், வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள், வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள். சோற்றுக்காக காத்திருந்த காலங்கள் போதும், சுகமிழந்து தவித்திருந்த பொழுதுகள் போதும், சாதி சொல்லி பலி கொடுத்த உயிரும் போதும், சமயம் சொல்லி பிரித்து வைத்த கொடுமை போதும், மாற்ற விழி கரங்களே ஒன்றாய் சேரும் நேரம், மாற்ற விழி கரங்களே ஒன்றாய் சேரும் நேரம், விரும்புகின்ற விடியலும் நீதி வந்து சேரும், வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள், வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள். ஓட்டு வெறி அரசியலின் கொள்ளைகள் போதும், திருட்டு கூட்ட கும்பலின் கொடிகளும் போதும், அடகு போன தேசத்தின் அவலம் போதும், விறகு போல கிடந்திருந்த வேளை போதும், சமத்துவத்தின் சங்கொலி ஓங்கி கேட்கும் நே சமத்துவத்தின் சங்கொலி ஓங்கி கேட்கும் நேரம். நெருக்குகின்ற விலங்குகள் உடைந்து தானே போகும். வீசட்டும் அக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள். வீசட்டும் அக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள். உடையிழந்து உருகி நிற்கும் நிமிடங்கள் போதும். நடை தளர்ந்து நாவரண்ட நொடிகளும் போதும். நுகர்வு வெறி கும்பலின் விளம்பரம் போதும். பயிர்வு நெறி சொல்லாத போதனை போதும். மனிதநேய உறவுகள் மலர்ந்து செழிக்கும் நேரம். மனிதநேய உறவுகள் மலர்ந்து செழிக்கும் நேரம். புனிதமாகும் வாழ்க்கையில் அர்த்தம் வந்து சேரும். வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள். வீசட்டும் மக்கினி தென்றல், பூக்கட்டும் சூரிய பூக்கள்.
மோதல்களுக்கு முடிவு கட்டுவோம். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.